திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போத மாபாட்டியம். உரை வழங்குபவர் வி கே புரம் ஜி சண்முகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
நம்ம அறிவில ஒரு அழுக்கு இருந்தா என்ன செய்யும், நம்முடைய சாதனையில வழுக்கு வந்துடும், விளங்குதா? எனவே அது தூயதாக இருக்க வேண்டும், விளங்குதா? அதனால இறைவன் மீது பற்று மட்டும்தான் இருக்கணுமே தவிர வேற எந்த பற்றுமே இருக்கக்கூடாது. அதனால இங்க நமக்கு என்ன சொல்றாரு, ஈண்டு இந்த சரியா கிரியா மேற்சரியா கிரியா யோகங்களை செய்துளி நன்னறியாகிய ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடாகலான் என்கிறார். எனவே அதை செஞ்சா நமக்கு என்ன வரும், சரிய கிரிய யோகத்தை முற்றுப்பிச்சா ஞானத்துக்கு தகுதி வரும் இல்லையா? சரிய கிரிய யோகங்களை எப்படி முற்றுவிப்பது, எப்படி முற்றுவிக்கிறது? வழிபாடு தான், முனுக்கும் சேர்த்து வழிபாடுன்னு பேரு. இப்போ சரியையை முற்றுவிச்சாச்சு அப்படின்னு எப்படி தெரியும்? இப்போ நமக்கு ஒவ்வொரு வகுப்புனா ஒரு மணி வச்சிருக்காங்க, அந்த மணியை பார்த்து முடிச்சாச்சு இந்த வாட வேலை முடிஞ்சுதுன்னு பார்க்குறோம். அதை எதை வச்சு பார்க்கறது சரியை முடிஞ்சு போச்சு அப்படின்னு? ஆ, அதுக்கு ஒரு கடிகாரம் இருக்கா? ஆ, எப்படி தெரியும்? இந்த சரியை சரீர வழிபாடு செய்த காரணத்தினாலே பெருமானுடைய அருவுருவத் திருவையை திருமேனியை வழிபட வேண்டும் என்ற ஆசை பெருகுவது தான் சரியில முற்றுவித்த அடையாளம், விளங்குதா? எனவே இந்த கிரியை செய்ய செய்ய நமக்கு அகபூசையில ஒன்றுதல் மிகவும், அதுதான் கிரியை முற்றுவித்த அடையாளம். யோகத்தில் அகபூசையில உரைத்து நிற்க நிற்க அறிவு பூசையில ஆசை வரும், அதுதான் யோகத்தை முற்றுவித்தல், விளங்குதா? எனவே இதுதான் அடையாளம், இதுதான் அடையாளம், விளங்குதா? எனவே இந்த சரிய கிரிய யோகங்களாகிய இந்த தவங்களை முற்றுவித்தால் என்ன வரும், ஞானம் வந்துருமா? பக்குவம். எதுக்கு பக்குவம்? உபதேசத்தை பெறுவதற்கான பக்குவம், உபதேசத்தை பெறுவதற்கான பக்குவம் வரும், விளங்குதா? எனவே அப்போ யார் உபதேசம் செய்யணும், யார் ஞானம் குற்றமில்லாத ஞானம் உடையவரோ அவர் தான் செய்யணும் இல்லையா? அப்போ குற்றமில்லாத ஞானம் உடையவர் யாரு? சிவபெருமான். சிவபெருமானுங்க ஞானாசிரியரா? சிவபெருமான் யாரு? சிவபெருமான். அந்த சிவபெருமான் நம்ம சகல வர்க்கத்துக்கு எப்படி வருவாரு, குருவாய் வரும், நம் போல வருவார் இல்லையா? அப்போ குருவாய் வருவார்னா அவரே குருவாகி வருவாரா? வரமாட்டார். ஆமாவா? வரமாட்டார். அவர் நான் அங்கே நம்மை போன்ற மானிடரிலே பக்குவான்மா இருப்பாங்க இல்லையா, அந்த சுத்தான்மாவினுடைய அறிவை ஆவேசித்து வருவார். அவர் எதில் வருவார்? அறிவிலே வருவார். உடம்புல வரமாட்டார். எதில் வருவார்? அறிவை ஆவேசித்து வருவார். அப்போ இந்த அறிவை ஆவேசித்து வருவார். எதை ஆவேசித்து வருவார்? அறிவை ஆவேசித்து வருவார். எப்போ வருவார்? பக்குவம் வந்தா. அப்போ சரிய கிரிய யோகத்தை முற்றுவிச்சா. இங்கே நமக்கு இந்த சரிய கிரிய யோகத்தை முற்றுவிச்சா அந்த சிவபெருமான் குருவாய் வருவார் என்று சொல்லியிருக்கு. இந்த வழிநூலாசிரியர் என்ன சொல்கிறாருன்னா, எந்த சரிய கிரிய யோகத்தை முற்றுவிச்சா மட்டும் போதாதுங்கிறாரு. சரிய கிரிய யோகத்தை முற்றுவிச்சா மட்டும் போதாது, அந்த ஞானத்தை பெறுவதற்கு ஞானத்திலேயே சில படிகள் இருக்கின்றன, அதையும் முற்றுவிக்க வேண்டும். ஞானத்தில் என்ன படி இருக்கு அப்படின்னா, ஞான நூல் தானே ஓதல், ஞான நூல் தானே ஓதல், ஓதுவித்தல், நட்பொருளை கேட்பித்தல். அப்போ இந்த கண் அம்பகத்தை மூடி அருளாள்வதுவோ அன்றி உன் ஞானப்பொருள் கேட்பதுவோ என்று கேட்கிறார். ஐயா கண்ணை மூடினா யோகத்தில் இருக்கவா, இல்லை இங்கே ஈரோட்டில் போய் பாடம் கேட்கவா அப்படின்னு கேட்குறாரு. யார்கிட்ட? குருவிட்ட. யார்கிட்ட சொ கேட்குறாரு? குருவிட்ட. அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? இப்போது கண்ணை மூடி தியானம் பண்ணுவது என்னது? யோகம். அது யோகம். ஞான நூலை ஓதுவது என்னது? ஞானம். அப்போ எது பெருசு அப்படின்னாரு. அப்போ ஓடுது அப்படின்ட்டாரு. விளங்குதா? அதனால் எல்லோரும் இங்கே வந்துட்டீங்க எல்லாரும். எனவே இந்த ஞான நூல்தானே ஓதல், ஓதுவித்தல். ஓதுதல்னு என்ன? ஞான நூல்களை, அந்த ஞான நூல்களை. ஞான நூல் என்னது? அதெல்லாம் சரிதான். இது இந்த ஞான நூல் என்னது அப்படின்னா சிவப்பிரகாசம் 10 சொல்லுங்க, இப்படியே பார்க்க வேண்டியதான். கிரியை என மறுவும் அவையாவும் ஞானம் கிடைத்தற்கு நிமித்தம் இல்லையா? அப்போ நாம செய்ய எந்த கிரியையானாலும் அந்த கிரியைகள் எல்லாம் எதை நோக்கி இருக்கிறது? ஞானத்திற்கான வழிதான் இல்லையா? ஞானத்துக்கான வழி. மறைவியிடும் உயர் ஞானம் இரண்டாம். ஞானம் என்ன இருக்கு? ரெண்டு. மறைவியிடும் உயர் ஞானம் இரண்டாம். மாறா மலமகல அகலாத மண்ணு போத திருவருள் ஒன்று. ஒன்று அதனை தெளிய போதும் சிவ ஆகமம் என்றார். விளங்குதா? அப்போ ஒன்று மலம் நீங்கினாலும் நம்மை விட்டு நீங்காது இருக்கிற திருவருள், நம்மை விட்டு நீங்காது இருக்கிற திருவருள். இன்னொன்று என்னன்னா அந்த திருவருளை காட்டுகின்ற இந்த ஞான நூல்கள். அப்போ இந்த ஞான நூல்கள் என்ன சொல்றாரு? திருவருள், ஞானம் சொல்றாரு. அப்போ இதை எப்படி நினைக்கணும்? இது திருவருளே அப்படின்னு நினைச்சி படிக்கணும் பயபக்தியோட. விளங்குதா? எனவே அப்படி அருள் பயப்பட்டு அருளால் உணர்வார்க்கு, அருளால் உணர்வார்க்கு அகலாத செம்மை பொருளாகி நிற்கும். யார் சொல்றா? ஒன்னும் யார் சொல்றா? இவர் தான் சொல்றாரு. வினா வெண்பால எங்க சொல்றாரு? வினா வெண்பால சொல்றாரு. எனவே இந்த நூல் ஏன் விளங்கலைன்னா அதுக்கு நான் காரணம் இல்லைங்க, சொல்லி கொடுத்தவன் சரியில்லைன்னு சொல்லிடாதேங்க. யார் காரணம்? கேட்கிற நாம் தான் காரணம், படிக்கிற நாம தான் காரணம். ஏன் அப்போ ஒரு ஞான நூல் விளங்கணும்னா அதை எப்படி படிக்கணுங்கிறாரு? அருளால், அருளின் துணை கொண்டு அருளால் உணர்வாருக்கு அகலாத செம்மை பொருளாகி நிற்கும். எனவே அது எப்படி நிற்கும்? அகலாது நீக்கும், செம்மை பொருளை உணர்த்தி நிற்கும். செம்மை பொருள் எது? தெளி பொருள், சரியான பொருளை. விளங்குதா? இல்லாட்டா ஒன்று கூட ஒன்றா புரிஞ்சுக்கிட்டு. விளங்குதா? அப்படி விபரீத ஞானம், அதுக்கு என்ன பேர்? விபரீத ஞானம் விளைவிச்சிடும். விளங்குதா? அதனால இந்த ஞான நூல் தானே ஓதல், ஓதுவித்தல். நாம் படிக்கணும், மற்றவங்கள படிக்க சொல்றது. அப்போ படிக்க சொல்றது எவ்வளவு பெரிய பெரிய புண்ணியம், பெரிய புண்ணியம். அதனால ஞான நூல் தானே ஓதல், ஓதுவித்தல், நற்பொருளை கேட்பித்தல், நட்பொருளை கேட்பித்தல். அப்ப ஞான நூல் தானே ஓதல், ஓதுவித்தல்னா ஓதியோர் எல்லோருக்கும் பக்குவம் அடைவரோ எனில் பெறார்ன்றாரு. அப்போ ஐயா இது என்ன இப்படி சொல்லிட்டாரு? அதற்குரிய முறையில் அதற்குரிய அதிகாரம் பட்டு செய்ய நன்றி அப்பலன் விளையா. விளங்குதா? அப்போ ஞான நூலை இப்போ நீங்க எல்லாம் சிவஞான போதம் கேட்கலாம். இந்த சிவஞான போதம் பாடம் கேட்கறதுக்கு குறைஞ்சபட்ச தகுதி என்னன்னா விசேட தீட்சை வாங்கியிருக்கணும், சிவ பூஜை செய்யணும். சிவ பூஜை செஞ்சவங்க தான் இங்கே வந்து கேட்கணும். இது என்ன பைத்தியார்த்தனமா இருக்குங்களா? நான் சொல்லலை, அப்படி சொல்றது ஆகவங்கள் சொல்கிறது. விளங்குதா? அப்போதான் அது அந்த பூசணை தான் உங்களுக்கு விளங்க வைக்கும். இந்த பூசணை தான் உங்களுக்கு பாடத்தை விளங்க வைக்கும். இது வந்து அனுபவ பாடம், ஆராய்ச்சி பாடம் இல்லை. விளங்குதா? அது மாதிரி இந்த நூலை ஓதுபவனுக்கு, ஓதுபவன் நட்போருளை கேட்பித்தலுங்கமே, இந்த கேட்பித்தல் என்பதற்கு அந்த நூலை பயிற்றுவிப்போன் குறைஞ்சபட்சம் ஞான தீட்சை வாங்கியிருக்கணும். குறைந்தபட்சம் ஞான தீட்சை வாங்கினாதான் அவன் உங்களுக்கு பாடத்தை சொல்வதற்கான தகுதியை பெறுகிறார். தீட்சையே வாங்காதவன இதை தொடப்படக்கூடாது கையில். விளங்குதா? விளங்குதா விளங்கலையா? அப்படி சொல்கிறது. விளங்குதா? அதனால இந்த முறையோடு விதியோடு நாம செஞ்சா நமக்கு அந்த பலன் கிடைக்கும். அதனால தான் சொல்றாரு, இங்க இந்த ஞான நூலை கேட்கின்ற தகுதி பெற்றோர் அந்த நாளை கேட்பதற்கு ஆன வாய்ப்பு வாயாமையானும். நான் தீட்சை வாங்கியிருப்பான், கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும், தீட்சை வாங்கியிருக்க மாட்டான். சொல்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும், அது தகுதி பெற்றிருக்க மாட்டான். தகுதி பெற்றிருப்பான், சொல்வதுக்கு தெரியாது. ஞான தீட்சை வாங்கினவங்கெல்லாம் பாடம் சொல்லிட முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா? எனவே இரண்டும் ஒருங்கே வாய்த்தல் துர்லபமாம் என்கிறார். இரண்டும் ஒருங்கே வாய்த்தல் துர்லபம், எனவே மிக அரிதுங்கிறார். அந்த வாய்ப்பு கிடைத்து அந்த செஞ்சா அவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கிறது? பெருமான் வந்து உபதேசம் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. ஆறு கிடைப்பதற்கு முன்னால அவர் தேக வியோகம் எய்துவாராயின், இறந்துபடுவாராயின் அவர்கள் எங்க போவாங்க? எங்க போவாங்கன்னா அவர்களெல்லாம் பிரளயாகலர் இருக்கிறாங்களே அந்த லோகத்துக்கு போயிருவாங்க. எங்க போயிருவாங்க? பிரளயாகலர் இருக்கக்கூடிய லோகத்துக்கு போயிருவாங்க. அப்போ பிரளயாகல லோகத்துக்கு போனால் எவ்வளவு லோகத்தை தாண்டி போகணும்? ஏகப்பட்ட லோகம் இருக்கு. அதெல்லாம் இந்த பரமபதம் விளையாட்டு இருக்கா இல்லையா, அதில் இந்த ஏணி மாதிரி ட்ரக்குன்னு போயிடுவான், அவ்வளோத்தையும் பைபாஸ் பண்ணி. விளங்குதா? எனவே அங்க போயாச்சுன்னா அவங்களுக்கு என்ன கிடையாது? எந்த பிரகிருதி மாயா பந்தம் கிடையாது. பிரகிருதி மாயா பந்தம் கிடையாது. எனவே அவர்களுக்கு அந்த பந்தம் நீங்கவே புருஷன்கிற நிலை அவர்களுக்கு கிடையாது. புருடன் என்ற நிலை அவர்களுக்கு, புருடன்னா என்னது? இங்க புருடன் என்றது காலமினியதி கலைவித்தை அராகம் என்ற இந்த ஐந்து தத்துவங்கள் பஞ்ச கஞ்சுகங்களுடன் கூடி அவன் அப்போ என்ன ஆகிறான்? பொதுமையில் போத்திருத்துவம் ஏதி நின்ற ஆன்மா. அப்போ இந்த அஞ்சு சட்டையும் போட்டாச்சுன்னா அவனுக்கு என்ன தகுதி வருது? பொது தகுதி தான் வருது. விளங்குதா? இப்போ ஐயா இருக்காரு, அவர் வந்து இப்போ நவகோடி நாராயணன் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர். யாரு? ஒரு இன்ஸ்பெக்டர்னு வைங்க. அவர் இந்த காக்கி சட்டையும் பேண்டெல்லாம் எடுத்து மாட்டியாச்சு அப்படின்னா வேலைக்கு போறதுக்கு பாதி தகுதி வந்திருக்கு. அப்போ அந்த பேச்சு கீச்சு தொப்பியெல்லாம் மாட்டினாதான் முழு தகுதி. விளங்குதா? அது மாதிரி இந்த பஞ்சுகங்கள் பஞ்ச கஞ்சுகங்களுடன் கூடுனா இந்த ஆன்மாவுக்கு என்ன தகுதி கிடைக்குது? பொதுமையில் போத்திருத்துவம், போக நுகர்ச்சிக்கு பொது வகை தகுதி பெறுகிறது. அப்ப சிறப்பு வகை தகுதி எப்ப பெறுகிறது? அப்படி பொதுமையில் போத்திருத்துவம் எய்தி நின்ற ஆன்மா போக நுகர்ச்சியின் உண்முகத்துக்கு ஏதுவாகிய, போக நுகர்ச்சியின் உண்முகத்துக்கு ஏதுவாகிய பஞ்ச கிளேசம் எனும் பும்சுபமலம் உடையனாய் குருடன் என நிற்பன் என்று சொல்கிறார். விளங்குதா? அதாவது இந்த மூலப்பிரகிருதியில் ஒரு அஞ்சு குற்றம் இருக்கு. மூலப்பிரகிருதியில குணவயப்பட்ட அஞ்சு குற்றம் இல்லையா? அவிச்சை, அவா, ஆசை இல்லையா? இந்த இதெல்லாம் என்னது குற்றங்கள்? அவிச்சை, அவா, ஆசை, அது பெறட்டா சினம், இதெல்லாம் வருதா இல்லையா? இதெல்லாம் என்னது குற்றம். இந்த குற்றங்கள் எல்லாம் சேர்ந்தாதான் வேணாதான், அப்பதான் புருடன்னு முழு தகுதி பெறுகிறான். அப்பதான் நல்ல வினைய செய்வான். எனவே இந்த பிரகிருதி மாயா புவனங்கள்ல தான் குணமயமானவை. இதை தாண்டி அந்த வித்யாதத்துவ புவனங்கள்ல போயிட்டோம்னா என்ன கிடையாது? இந்த மாயா பந்தம் கிடையாது. அதனால அவங்களுக்கு முக்திக்கு தடை இது போல இல்லை, இல்லைன்னு சொல்ல முடியாது, இது போல இல்லை, அவர்களுக்கு வெளியாக போயிடலாம். அதனால அந்த புவனங்களில் இருந்தவாறே அவர்கள் என்ன செய்வாங்க, தம்மை விளக்கி, அங்கு தம்மை விளக்கி கேட்டல் சிந்தித்தல் எல்லாம் பெற்று அங்கிருந்தவாறே முக்தி பெறுவர். முக்தி அங்க போயாச்சுன்னா எப்படி, பிரளயத்துல முக்தி தானே, பிரளய காலத்துல முக்தி தான் இல்லையா? யாரு இந்த ஞான நூல் தானே ஓதல் ஓதிவித்தல முடிச்சவன் அங்க போய் அங்கிருந்தவாறு முற்றுவித்து செல்வார்கள். விளங்குதா? அவ்வாறு இன்றேல் அவங்க என்ன செய்வாங்க, அங்கிருந்து சில பேர் என்ன செய்வாங்க, இங்க வந்தும் பிறப்பார்கள். இங்க வந்து இங்க பூலோகத்துல வந்தும் பிறப்பார்கள். எங்கிருந்து எங்கிருந்து? பாடம் கேட்கல கேட்கலையா? அந்த பிரளயாகல புவனங்கள்ல இருந்து அவர்களை என்ன சொல்வாங்கன்னா அவதாரம். அதுக்கு என்ன பேரு? அவதாரம். மேலிருந்து கீழ் இறங்குதல். அவ இருந்த நிலை உயர்ந்த நிலை, அங்கிருந்து கீழே இறங்கி வாராம். எதுக்கு? பெருமான் ஆணை வழி. பெருமான் ஆணை வழி. அப்படி இங்கு வந்தால் வராம இருந்த அங்கிருந்து கேட்டல் சிந்தித்தலை பெற்று தன்னை விளக்கி, தன்னை விளக்கி முக்தி பெறுவர். இங்க அவதரித்தால், இங்க அவதரித்தால் இங்க உள்ள ஆன்மாக்களை விளக்குகின்ற புண்ணியத்தால், இங்க வந்த ஆன்மாக்களை விளக்குகின்ற புண்ணியம் இருக்க, அது அங்கிருந்து செல்வதை விட அது ஷார்ட்கட்டாம். இந்த அஞ்ஞான வயப்பட்ட இந்த சகலரை விளக்கிய புண்ணியத்தால் அவரினும் எளிதாய் வீடு பேரடைவர். விளங்குதா? விளங்குதா விளங்கலையா? எனவே அங்கிருந்து அப்படியே போறதை விட இங்க வந்து இங்க அல்லல் பட்டு இருக்க நம்ம நல்வழிப்படுத்தினா அவனுக்கு கிடைக்கிற புண்ணியம் என்னதான்? பெரும் புண்ணியமா. எனவே அவர்கள் இங்கு எளிதாக முக்தி பெறுவார்கள் என்று சொல்கிறார். விளங்குதா? எனவே இந்த ஞான நூல்தானே ஓதல் ஓதிவித்தல் நற்பொருளை கேட்பித்தல், இது முடிஞ்சாதான் நமக்கு என்ன வருகிறது, உபதேசத்தை கேட்பதற்கான தகுதி வருகிறது. உபதேசத்தை கேட்பதற்கான தகுதி வருகிறது. அந்த தகுதி வந்தாச்சுன்னா என்ன செய்வான் பெருமான்? குருவாய் வருவான் இல்லையா? குருவாய் வருவான். நீங்க ஒருத்தரையும் தேடி போக வேண்டாம், அவனே குருவாய் வருவான் இல்லையா? அப்படி அவன் வருகிறவன் என்ன செய்வான்? ஒரு மானிட ஒரு நல்ல சுத்தான்மாவினுடைய அறிவை ஆவேசித்து வருவான் என்கிறார். அதனால இப்போ இந்த முதல் பகுதியில நமக்கு மேல் சரியா கிரியா யோகத்தை சோதியில் நன்னறியாகிய ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடாகலான் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்போ இதுல இந்த முதல் சொன்ன கருத்துல என்ன தடை எழுகிறது? இந்த கருத்துல என்ன தடை? ஐயா, ஒரு டிஸ்பியூட்டே இல்லைன்னா கேசு வாதாட வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா? அப்போ இந்த கருத்தின் மேல் யார் தடை எழுப்புதா, என்ன தடை எழுப்புறாங்க? நமக்கு சரியை கிரிய யோகத்தை முற்றுவிச்சாதான் குரு வருவாரு அப்படின்னு சொல்றோம். இதுல என்ன டிஸ்பியூட் இருக்கு சொல்லுங்க. என்னன்னா ரெண்டு விதம் என்ன சொல்றாங்க, ரெண்டு விதமாக. ஒருவர் என்ன சொல்றாருன்னா, சரிய கிரிய யோகங்கள்ல ஏதாவது ஒன்ன செஞ்சா போதுமையா, எல்லாத்தையும் செஞ்சுட்டு நடக்கணும் அவசியம் இல்லை, ஏதானும் ஒன்றை செய்தாலே அது நமக்கு ஞானத்தை பெறலாம் என்பவர் ஒருவர். இன்னொருத்தங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த வேள்வி முதலிய இந்த இதில் சொல்லியிருக்காங்க இல்லையா, இதில் வேதத்தில் சொன்னேன், வேள்வி முதலட்டியை செஞ்சால் அந்த கர்மமே நமக்கு முக்தியை தரும் என்று இப்போ இரண்டு விதமான தடைகள் அங்கே எழுகிறது. இரண்டு விதமான தடை எழுகிறது. இன்னொருத்தர் என்ன சொல்றான், முதல்ல சொல்றவன் என்ன சொல்றாம்னா, நமக்கு இதற்கு சான்று என்னன்னா, நம்முடைய அறநூல்களே, நம்முடைய அறநூல்களே, நம்முடைய அறநூல்கள்லேயே நிறைய நூல்கள் என்ன சொல்லியிருக்கு, பாட்டு பாடினா போயிடலாம், நல்ல இடத்துல பிறந்தா போயிடலாம், எங்கே போயிடலாம், தீட்சை வாங்கினா முக்தி பெறலாம், இப்படியெல்லாம் சொல்லுது இல்லையா. அவங்க அதுக்கு தான் சொல்கிறாரு, தபம் செய்தார், தபம் செய்தார். அப்போ அப்படி சொல்கிறவன மறுத்து இவர் என்ன சொல்கிறாரு, அப்படி கிடையாது, ஞானம் அடைந்தாலன்றி முக்தி கிடையாது, ஞானம் அடைந்தாலன்றி முக்தி கிடையாது. இந்த வேள்விகளெல்லாம் இறப்புடைய தபம், இறப்புடைய தபம், சரியை முதலியை மட்டும்தான் இறப்பில்லாத தபம். இறப்பில்லாத தபம்னா என்ன ஐயா சொல்லுங்களேன், இறப்பில்லாத தபமானது, இப்போ நாம வினைகள்லாம் எப்படிப்பட்டது, வினைகள்லாம், வினைகள்லாம் நாம அனுபவிச்சா அழிஞ்சு போகுது, அனுபவிச்சா அழிஞ்சு கழிஞ்சு போகுதா இல்லையா, அனுபவித்து கழிக்கப்படுபவை இல்லையா, அது என்னதுனாலும் சரிதான், நல்வினை தீவினை எல்லாம் அனுபவித்து கழிக்கப்படுபவை. ஆனால் இந்த சிவபுண்ணியங்கள் எப்படிப்பட்டவை, அனுபவித்து கழிக்கப்படாதவை, அனுபவித்து கழிக்கப்படாதவை. அப்போ அது என்ன செய்யும், அது இப்போ அந்த இறப்பில்லாத தவம் செஞ்சா நமக்கு அவாந்தர பயன், அவாந்தர பயன் என்ன, இடைநிலை பயன், இடைநிலை பயனாகிய சாலோகம் சாரூபம் சாமீபம் என்ற முக்தி பதங்களையும் தரும். அதோடு கூட என்ன தெரியும், அந்த நிலையிலிருந்து மேல்நிலைக்கு செல்வதற்கான வழியையும் வகுக்கும். விளங்குதா, விளங்குதா விளங்கலையா. இப்ப சரியை செஞ்சாம்னா, சரியைய உண்மை சரியை ஒருத்தன் செஞ்சாம்னா அவனுக்கு என்ன கிடைக்கும், அவனுக்கு சாலோகம் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, அந்த வழிபாடு அவனுக்கு என்ன செய்யும், அந்த வழிபாடு அவனுக்கு கிரியை செய்வதற்கான தகுதியை கொடுத்து அதை செய்வதற்கு வழியை வகுக்கும். விளங்குதா. எனவே இந்த நிலையிலிருந்து ப்ரமோஷன் கிடைக்கி, அதோட கூட ஒரு பயனும் போனஸா கிடைக்கி. விளங்குதா, விளங்குதா. எனவே இந்த தவம் அழியாமல் இருந்து முருகி மேல் மேல வளர்கிறது, அழியாமல் இருந்து முருகி மேல் மேல் நம்மை வளர்க்கிறது, ஆன்மாவை வளர்க்குதா இல்லையா. எனவே அதனால் அதை என்ன சொல்றோம், இறப்பில்லாத தவம், சிவபுண்ணியங்களை என்ன சொல்றோம், இறப்பில்லாத தவம். மற்ற வினைகளை எல்லாம் என்ன சொல்றோம், இறப்புடைய தவம் இல்லையா. இப்போ நாம வினைகளை எத்தனை விதமா செய்கிறோம், மனம் வாக்கு காயங்களால் செய்கிறோம் இல்லையா, மனம் வாக்கு காயங்களை கொண்டு செய்கிறோம். இது எத்தனை விதமா செய்கிறோம், உலக வினை, வைதீக வினை, அதி ஆன்மீக வினை, அதிமார்க்க வினை, மாந்திர வினை என்று ஐந்து விதமாக செய்கிறோம். எத்தனை விதமா செய்கிறோம், ஐந்து விதமாக செய்கிறோம். இந்த உலக வினை, உலக வினை, உலக வினை என்பது என்ன, உலகரை நோக்கி செய்கின்ற வினை, ஆன்மாக்களை நோக்கி செய்கின்ற வினை, கோலம் வெட்டுறது, ஆஸ்பத்திரி வைக்கிறது, இதெல்லாம் இருக்கா இல்லையா, இதெல்லாம் என்னது, உலக வினை இல்லையா. இந்த உலக வினை, வைதீக வினை, அது என்னது, வேள்வி, வேள்விகள், அந்த வேள்விகள்லாம் என்ன செய்யும், மழை வர்றதுக்கு வேள்வி வைக்கும், இப்படிலாம் வைக்கிறோமா இல்லையா. இந்த வேள்விகள் எல்லாம் என்ன செய்யும், இந்த ரெண்டும் அனுபவித்து கழிக்கப்படுபவை, அனுபவித்து கழிக்கப்படுபவை. அதற்கு மேலே இருக்கக்கூடிய அதி ஆன்மீக வினை, அதிமார்க்க வினை, மாந்திரம் என்ற மூன்றும் சிவபுண்ணிய வகை, மூன்றும் சிவபுண்ணியங்கள். விளங்குதா. அதெல்லாமே என்னது, இறப்பில் தபம், அந்த மூன்றுமே இறப்பில் தபம். இதுதான் நம்ம உயிரை வளர்ப்பவை, இதுதான் நமக்கு உயிரை வளர்ப்பவை. விளங்குதா. எனவே இந்த தபம் செய்தார், இப்படிப்பட்ட இந்த தபம் செய்தார் என்றும் தபலோகம் சார்ந்து அந்த இந்த தபம் செய்தாருங்கிறதுக்கு முன்னால என்னத்த போட்டுக்கணும், பற்றுடன் தபம் செய்தார். எதை வருவிச்சுக்கணும், பற்றுடன். தபம் செஞ்சாங்க, ஆனா எப்படி செஞ்சாங்க, பற்றோடு. பற்றுங்கிறது என்னது, ஒரு குற்றம். பற்றுங்கிறது என்னது, குற்றம். ஆனாலும் இந்த தபம் செய்தார் என்றும் தவலோகம். என்றும்னா என்ன, எப்போதுமா, தப்பாமல். என்னது, தப்பாமல். தவலோகம் சார்ந்து, இதுதான் அங்க முக்கியமான இடம். இந்த பாட்டில் இது ரொம்ப முக்கியமான இடம். தவலோகம் சார்ந்து. தவலோகம் எது, பூமியா. இப்போ இவன் பூமியில் தானே இருக்கான். அது நான் எது தவம்னு கேட்கலையே, கேள்வி என்ன கேட்கணும்னே, தவலோகம்னா என்னன்னு கேட்குறேன். தெரியாதுன்னு சொல்லுங்க அப்போ. இப்போ நீங்கள் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் சொன்னீங்க சாலோகம் சாரூபம்னு, அதெல்லாம் எங்கே இருக்கு, அதெல்லாம் தபலோகம், அது எங்கே இருக்கு, போனால் தான் தெரியும். அதெல்லாம் எங்கே இருக்கு இந்த தபலோகங்கள், பரலோகமா. என்னையா சொல்றீங்க, அதாவது இந்த சரியை செஞ்சவனுக்கு சாலோகம், கிரியை செஞ்சவனுக்கு சாமீபம், யோகத்தை செஞ்சவனுக்கு சாரூபம், ஞானத்தை செஞ்சவனுக்கு சாயிச்சோம்னு இருக்கு, இருக்கா இல்லையா, இருக்கு. இந்த சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற இதுக்கு ஒரு சரியையா இருக்கு, சரியை எத்தனையோ வகை இருக்கு, விளங்குதா. எனவே சரியையில் சரியை, கிரியையில் சரியை, யோகத்தில் சரியை, ஞானத்தில் சரியை இருக்கா. இந்த சரியையில் சரியையில், சரியையில் சரியையில் உபாய சரிய உண்மை சரியன்னு அது வேற இருக்கு, அது வேற இருக்கா. இந்த இதுலேயுமே இந்த சரியைய சரியையில் சரியைனா, சரியை சரியைய மந்ததரமாக செய்தோம், சரியையில் சரிய மந்தமாக செய்தோம், சரியையில் சரிய தீவிரமாக செய்தோம், சரியையில் சரிய தீவிரதரமாக செய்தோம் என்று இப்படி மல்டிபிள்ஸா கூடிக்கிட்டே போகுது, விளங்குதா. எல்லாத்துக்கும் சிவலோகம்னு கொண்டு வைக்க முடியுமா, எங்க வைக்க அப்போ இல்லையா, பல படி இருக்கா இல்லையா, எந்த இதை செஞ்சாலும் ஒரே பலனை கொடுக்க முடியாதா இல்லையா. எனவே இந்த தவலோகம் என்பது பல வகையாக வேறுபடும், பல வகையாக வேறுபடும்.